கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 21 அத்தியாயம். குதிரையில் பறந்தான். மாலை மெல்ல மங்கிக் கொண்டு வந்தது. சாய்ந்து வீழ்ந்திருந்த கதிரவனின் கதிர்கள் தஞ்சை கோட்டையின் மதில் மீது விழுந்து அதன் பழமையை புலப்படுத்த முயன்றன. அக்கோட்டையின் பெருமையை எடுத்து கூறிய வண்ணம் உள்ளுக்குள்ளும் நுழைந்தன. கோட்டைக்குள் இருக்கும் அரண்மனைகள் மீது தழுவி சென்றன. மாற்றானின் மூச்சு கூட தன்மேல் பட ஒப்பாத பழுவெட்டரையின் அரண்மனை மீது மாலை மஞ்சள் வெயில் தாராளமாக படர்ந்தது. அந்த மாளிகையின் பின்புறம் நின்றிருந்த குதிரைகள் மீதும் சிவிகைகள் மீதும் மஞ்சள் வெயில் தவழ்ந்தது. மெல்ல மெல்ல கதிரொளியின் ஆட்சி சுருங்கியது. அரண்மனையில் விளக்கேற்றுவோர் விரைந்து சென்று கொண்டிருந்தனர். வெளித்தோட்டத்தின் நிழல்கள் பரவியிருந்தன. இருளோடு ஐக்கியமாக முனைந்தன. வெளிப்புறம் நின்றிருந்த குதிரைகளும் சிவிகைகளும் மங்கிய இருளில் பயங்கரமாக காட்சியளிக்க தொடங்கின. அந்த குதிரைகளுக்கும் சிவிகைகளுக்கும் சொந்தக்காரர்கள் பெரும் வணிகர்கள். சோழ நாட்டினின்று வெளிநாட்டுக்கு சென்று பண்டங்களை விற்று அங்கிருந்து பண்டங்களை பெற்று வருபவர்கள். அவர்களில் பலர் அவ்வப்போது சோழ நாடாம் தம் தாயகத்திற்கு திரும்பி வருவர். திரும்பி வந்து தங்கள் சொந்த ஊரில் பல நாட்கள் தங்கியிருப்பர். நாடு சுற்றி வந்த செய்தியை கதை கதையாக கூறுவர். துறை கடல் ஓடி திரவியம் தேடி வரும் அவர்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மிக இருந்தது. அவர்கள் கிராமங்களுக்கு வந்தனர் என்றால் அரசர்களுக்கு உண்டான வரவேற்பு கிடைக்கும். அடுத்த முறை அயல்நாடு செல்லும் போது தாமம் உடன் வருவதாக பலர் அச்சாரம் கொடுப்பார்கள். அந்த வணிகர்கள் சில போது திரும்பி வருகையில் அயல் நாடுகளில் தாம் சந்தித்த மங்கை நல்லாள்களை அழைத்து வருவர். அந்த நாடுகளில் உள்ளவர்கள் பொன் வண்ணத்து மேனியர். தமிழக மங்கைகளை விட அழகில் மிகுந்தவர்கள் அல்லர் அவர்கள். ஆனால் நிறத்திலே மாறுபட்டதனால் அவர்களை வியப்போடு இங்குள்ளவர்கள் காண்பர். பரம்பரை பரம்பரையாக இந்த நாட்டிற்கே உரிய இனிய முகமும் நல்வரவேற்பும் காட்டி மகிழ்விப்பர். அவர்களை அழைத்து வந்த வணிகர்களுக்கும் பெரும் மதிப்பு. செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வணிகர்கள் சிறிது காலமாக சிரமப்பட்டு வந்தனர். அவர்கள் உற்சாகமிழந்து காணப்பட்டனர். அவர்கள் பண்டங்களை ஏற்றி செல்லும் கலங்கள் நடுவழியில் கடற்கள்ளர்களால் தாக்கப்பட்டன. பெரும் நஷ்டம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்களுள் பலர் உயிரிழந்தனர். பெரும் கலங்களை மூழ்கவிட்டனர். பொருள் இழந்து ஓட்டாண்டியாகும் நிலைக்கு வந்தனர். நாளுக்கு நாள் அவர்கள் துயரமிகவே அவர்கள் அரசரிடம் முறையிட முயன்றனர். பல்லவ நாட்டு படைத்தலைவர் பார்த்திபேந்திரனிடம் சிலர் முறையிட்டனர். மன்னனிடம் பேசி ஆவண செய்வதாக படைத்தலைவர் கூறினாரேயன்றி விடிவு ஏதும் ஏற்படவில்லை. அதற்குள் படைத்தலைவரின் மனப்போக்கில் பெரும் மாறுதல் ஏற்பட்டமையால் கடலில் செல்லும் களத்தில் பாதுகாப்பிற்கான எந்தவித முயற்சியும் சோழ நாட்டில் ஏற்படவில்லை. கடைசியாக வணிகர்கள் பழுவேட்டரையரிடம் சென்று முறையிட முடிவு செய்தனர். அவரை சந்திக்காமல் மதுராந்தகரிடம் செல்லுதல் எளிதன்றே. அப்படியும் வேறு சில வணிகர்கள் மதுராந்தகர் செவிக்கும் எட்டவிட்டிருந்தனர். பழுவேட்டரையர் மதுரனின் வரவிற்காக காத்திருந்த போது வணிகர்கள் குழுவினர் மலமளவென்று நுழைந்தனர். பழுவேட்டரையருக்கு வாழ்த்து கூறி வணக்கம் தெரிவித்தனர். அவர்களுள் பலரை பழுவேட்டரையர் அறிவார். சோழ நாட்டு பொக்கிஷத்திற்கு பெருமளவிற்கு பணம் கொடுக்கும் அவர்களை அவர் அவ்வளவு எளிதில் மறந்து விடுவாரா? அவர்களை வரவேற்று அமரச் செய்து அவர்கள் நலன்களை விசாரித்தார் பழுவேட்டரையர். அவர்கள் வந்திருக்கும் காரணத்தை நொடியில் புரிந்து கொண்ட பழுவேட்டரையர் உடனடியாக அதை பற்றி பேச விரும்பாமல் எடுத்து இடுப்பிலே பேச்சை வேறு திசையில் திருப்பினார்.
வணிக பெருமக்களே, நீங்கள் நலன்தானே? உங்கள் நலன்தான் இந்த சோழ சாம்ராஜ்ய நலனும். தங்கள் நலன்களை கடல் கடந்த நாட்டிலும் அறிந்து வர வேண்டும் என்று நாமும் அருண்மொழிவர்மனை கடல் கடந்து அனுப்பினோம்
என்று பழுவேட்டரையர் பேசிய போது வணிகர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
ஆமாம், அருண்மொழியை தாங்களுள் எவராவது அண்மையில் சந்தித்தீர்களா
என்று கேட்டார் பழுவேட்டரையர். அருண்மொழியிடமிருந்து ஓலை கொண்டு வந்த வணிகர் ஒருவர் அங்கு இருந்தார். அருண்மொழி நாடு திரும்ப களம் ஏறி பல நாட்கள் ஆன செய்தியை அவர் தெரிவித்தார்.
பலரும் அப்படித்தான் சொல்கின்றார்கள். அருண்மொழி எப்போதோ புறப்பட்டு விட்டதாக, ஆனால் அருண்மொழியை காணோமே என்று தான் உங்களை கேட்டேன்
என்றார் பழுவேட்டரையர். எங்கும் அதை பற்றித்தான் பேசிக் கொள்கின்றார்கள். இளவரசர் இன்னும் நாடு திரும்பவில்லையே என்று கவலை கொள்கின்றார்கள். ஒவ்வொரு களமும் வரும்போது கடற்கரையில் குழுமியிருக்கும் மக்களின் ஆவலை பார்க்க வேண்டுமே என்றார் வணிகர் ஒருவர்.
அயல் நாட்டில் அவரை சந்தித்தவர் இங்கு எவராவது இருக்கின்றார்களா
என்று பழுவேட்டரையர் வினவினார். அவர் கேள்வி அப்போது மிக சாதாரணமாகவே இருந்தது.
நாங்கள் இருமுறை சந்தித்திருக்கின்றோம், ஆனால் அவரை இளவரசர் என்று எவரும் கண்டுகொள்ள முடியாது. அவ்வளவு தத்ரூபமான மாறுபேடும்.
இளவரசர் எப்படியோ அப்படி வேடம் போன கற்றுக்கொண்டாரோ என்றார் வணிகர் ஒருவர். பழுவேட்டரையர் சிறிது நேரம் மௌனமாயிருந்தார்.
சரி, அயல் நாடு சென்றிருந்தீர்களே, உங்களுக்கு இந்த நாட்டில் நடந்தவை ஏதுமே தெரியாதா? சுந்தர சோழர் சிவகதி அடைந்தது பற்றி கூடவா தாங்கள் அறிய மாட்டீர்கள் என்று கேட்டார். இங்கு நடக்கும் செய்தியோ அங்கு நடக்கும் செய்தியோ தெரியா வண்ணம்தான் கடற்கொள்ளையர்கள் செய்துவிட்டனரே. தங்களுடைய மேற்பார்வையில் இருக்கும் போது கூட இவ்வாறு நேரலாமா ஐயா? அவை பற்றி முறையிடவே இன்று நாங்கள் வந்தோம். அருண்மொழிவர்மர் கடற்கொள்ளையரை பற்றி நிச்சயம் அறிவார். அவர் நாடு திரும்பியிருந்தால் முதல் வேளையாக அவர்களை ஒழிக்கவே முயலுவார். ஐயா தனாதிகாரி அவர்களே, தாங்கள் உடனே கட்டளையிடக் கூடாதா கடற்கொள்ளையரை அழிக்க? சோழ நாட்டிலிருந்து இனி ஒரு கலம் கூட வெளிநாடுகளுக்கு செல்லாது. இப்படி நாம் பயந்து கலம் செலுத்தாது இருந்தால் அந்த கொள்ளைக்காரர்கள் துணிந்து கரையில் இறங்கி ஊர்களை கூட கொள்ளையடிக்க தயங்க மாட்டார்கள் என்றார். பழுவேட்டரையர் சிறிது நேரம் யோசித்தார். அப்படியானால் அருண்மொழி மாறுவிடத்தில் அலைவதாக கூறுகின்றீர்கள். கடற்கொள்ளையர்களை பற்றி அவருக்கு தெரியும் என்று கூறுகின்றீர்கள். தெரிந்து அவர் சும்மா இருந்தார் என்று கேட்டார் பழுவேட்டரையர். வணிகருள் ஒருவருக்கு ஆத்திரம் பொங்கியது. பெருநஷ்டம் அடைந்தவர் அவர். ஐயா, இது என்ன பேச்சு? அருண்மொழி அறிந்துதான் என்ன செய்வார்? அவரிடம் போர் வீரர்கள் இருந்தனரா? ஆயுதங்கள் இருந்தனவா? தன்னந்தனியாய் அவர் போரிட்டு உயிரிழக்க வேண்டும் என்பது உங்கள் எண்ணமா? பராந்தக சக்கரவர்த்தி காலத்தில் ஏராளமான கலங்கள் ஈழத்தீவின் மீது படையெடுத்து சென்றன. இப்போது சோழ நாட்டின் மீது போர்க்கலங்கள் படையெடுத்து வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றவுடன் பழுவேட்டரையர் சீற்றமடைந்தார். எனினும் அவர் கோபத்தை அடக்கிக் கொண்டு, பொறுமை பொறுமை வணிகரே, உங்களுக்கு ஏற்படும் தொல்லைகளை கண்டு சும்மா இருக்க மாட்டோம். இப்பொழுதுதான் இவற்றை பற்றி எல்லாம் முறையிட்டுள்ளீர்கள். இனி தொல்லையை போக்க வழி செய்வோம் என்றார் பழுவேட்டரையர். வணிகர்கள் பழுவேட்டரையரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது மதுரன் அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அன்று மாலை அவனை வருமாறு பழுவேட்டரையர் வேண்டியிருந்தார். மதுரன் மனத்திலே அப்பொழுது பெரும் சுமை இருந்தது. வந்தியத்தேவனிடம் தான் சென்று வந்ததை குறித்து பழுவேட்டரையர் தன்னை கேட்பார். வந்தியத்தேவன் கூறிய விஷயங்களும் மிக பயங்கரமாக உள்ளன. அவற்றை பற்றி பழுவேட்டரையர் அறிய மாட்டாரா? அறிந்திருந்தால் கணம் கூட தாமதப்படுத்த நியாயம் இல்லையே. நாணய சாலையில் பணியாற்றும் பரமேசுவரன் பாண்டிய நாட்டு ஆபத்துதவைகளோடு தொடர்பு கொண்டவன். மிக பயங்கரவாதியான ரவிதாசனின் சகோதரன். அமரபுஜங்க பாண்டியன் மீண்டும் தலை தூக்க வேண்டிய பொருளுதவி சோழ நாட்டு பொக்கிஷத்தில் நின்று செல்கிறது. அதை திருட்டுத்தனமாக கொள்பவன் பரமேசுவரன். சோழ நாட்டு பொன் நாணயங்களை எவ்வளவு காலமாக எடுத்து செல்கின்றானோ, அதை கண்டுபிடிக்காமல் விட்ட குற்றம் யாருடையது? பாண்டிய நாட்டு அரசுரிமை கோரி அமரபுஜங்கன் என்பவன் ஆனைமலை காடுகளில் படை திரட்டி வருகின்றானாம். அவன் செயலை அறிந்து ஒடுக்காதது யாருடைய தவறு? இப்போது ஆனைமலை காட்டில் அந்த அமரபுஜங்கன் பாண்டிய மன்னன் என்று முடிசூட்டிக் கொள்ளப் போகின்றான். அந்த உரிமையோடு பெரும் படைபலத்தோடு சோழ நாட்டின் மீது படையெடுத்து வரப்போகின்றார். அவ்வளவு தூரம் வளரவிட காரணமானவர் எவர்? வந்தியத்தேவன் இதுவரை நடந்தவற்றையெல்லாம் கூறிய போது மதுரன் கண்டர் ஆதித்தனுக்கு மெய் துடித்தது. வந்தியத்தேவன் மனம் வைத்திருந்தால் தானும் வெகு எளிதில் தப்பித்துக் கொண்டு ஓடியிருக்கலாம். பாதாள சிறை என்பது எவரும் எளிதில் அடைய முடியாயிட்டோம். ஒருவரும் எளிதில் தப்ப முடியா கடும் சிறை. அந்த இடத்திற்கும் ரகசிய வழி. அந்த பரமேஸ்வரன் மிக்க சாமர்த்தியசாலியாக இருக்க வேண்டும். இல்லாவிடில் என்ன துணிவோடு வந்தியத்தேவனையும் உடன் தப்பி ஓடிவர கூப்பிட்டிருப்பார். அவன் தூடுதலுக்கு செவி சாய்த்திருப்பார். வந்தியத்தேவனை போன்று செய்யாத குற்றத்திற்கு தண்டனை விதிக்கப்பட்ட மற்றொருவராயிருந்திருந்தால் பழி தீர்ப்பதற்காக பரமேஸ்வரனோடு தப்பி ஓடியிருப்பார். வந்தியத்தேவனை போன்று மற்றொரு புஜபல கிராமம் பொருந்தியவராயிருப்பின் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தை எளிதில் நழுவ விடமாட்டார். ஆனால் வந்தியத்தேவனுடைய உறுதி மனப்பான்மை இந்த உலகில் வேறு எவருக்காவது வருமா? நாட்டிர கூட பேரரசர்களின் வழி வழி வந்த அந்த அரசகுமாரர் ஆதித்த கரிகாலனோடு நட்பு பூண்டு பழகியதால் தானே, சோழ நாட்டு அரசியலோடு பிணைந்ததால் தானே இப்படி ஒரு குற்றம் சாட்ட பெற்றார்? அவர் அளித்த தண்டனையை தடுக்க எவருமே முன்வரவில்லையே. மதுரன் எண்ணிக்கொண்டே போனான். வந்தியத்தேவனை நினைக்கும் போது அவன் கண்களில் நீர் தள்ளும்பியது. சோழ நாட்டின் மீது அவர் கொண்டுள்ள மரியாதையும் அன்பும் தானே சதிகார பரமேஸ்வரனை பற்றி கூற முன் வந்தன. பரமேஸ்வரன் மூலம் இன்னும் பல ரகசியங்களை அறியலாம் என்று வந்தியத்தேவன் சொன்னாரே, அந்த பரமேஸ்வரன் இன்று இரவு தப்பித்து ஓடப்போகின்றார். அவனை தடுத்து பிடித்து சிறையில் தள்ளாவிடில் நாட்டிற்கே பேராபத்து வந்துவிடுமே. இதை உடனே பழுவேட்டரையரிடம் கூற வேண்டும். மதுரன் இவ்வாறு எண்ணி வந்தபோது பழுவேட்டரையரோடு நாட்டு வணிகர்கள் முக்கியமாக ஏதோ உரையாடுவது அறிந்து அவர்கள் பேச்சிடையே புகுந்து கலைக்க விரும்பாமல் அரண்மனையின் அருகே இருந்த பூந்தோட்டத்துக்குள் நுழைந்தார். அடர்ந்த வளர்ந்திருந்த மரங்களும் மரத்தின் மீது தாவி படரும் கொடிகளும் அக்கொடிகளில் பூத்து குலுங்கும் விதவிதமான மலர்களும் மரங்களின் பழுத்து தொங்கும் கனிகளும் இடையிடையே அமைக்கப்பட்ட மேடைகளும் செயற்கை வாவிகளும் அவன் மனத்தை கவர்ந்தன.
இருள் கவிந்தபடியால் தோட்டத்திற்குள் அதிக தூரம் போக முடியவில்லை. ஏதோ அங்குன்றும் இங்குன்றும் ஏற்பட்ட கம்ப விளக்குகள் மங்கிய ஒளியை கொடுத்து கொண்டிருந்தன. கோட்டை மதில் வெகு அண்மையில் இருந்தது. மதிலின் கரிய நிழல் பெரும் யானை போல் தோற்றமளித்தது. குப்பென்று எங்கிருந்தோ மல்லிகை மனம் வீசியது. ஆஹா, இந்த நந்தவனத்திலும் நல்ல மலர்கள் உள்ளனவா? தெரிந்திருந்தால் இங்கிருந்தும் பறித்து போய் நடராசருக்கு அணிவித்திருக்கலாமே என்று எண்ணிய மதுரன் செவிகளில் இப்போது மெல்லிய சிலம்பொலி கேட்டது. வளையல்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து குலுங்கும் ஓசை கேட்டது. எவரோ வரும் அரவம் எழுந்தது. அங்கே வருபவரிடமிருந்துதான் மல்லிகை மனம் வீசியிருக்க வேண்டும். பெரிய பழுவட்டொரையரின் திருக்குமாரத்தி இளைய பஞ்சவன் மாதேவி வந்து கொண்டிருந்தாள். மாலையில் வந்து தன்னை சந்திக்குமாறு மதுரனை தனது சிறிய தந்தை கேட்டிருப்பதை அவள் அறிவாள். மதுரனும் தவறாமல் வருவார். அவள் காலையிலிருந்து நாழிகை பொழுதை எண்ணிக்கொண்டிருந்தாள். மாலையில் மீண்டும் மதுரனை சந்திக்கப் போகின்றோம் என்ற குதூகலம் அவளிடம் எழுந்து கொண்டிருந்தது. அவள் அன்றைய காலை நிகழ்ச்சியையே நினைத்துக் கொண்டிருந்தாள். மதுரன் போனவுடன் அங்கு வந்த தன் சகோதரி மூத்த பஞ்சவன் மாதேவியும் பட்டத்ராணி லோக மாதேவியும் ஏதோ கேட்டது கூட அவள் செவிகளில் விழவில்லை. அவள் கரங்களில் திகழ்ந்த அந்த நாகலிங்க மலரை அவள் அழகு பார்த்து கொண்டிருந்தாள். அம்மலரும் அம்மலரை சூடியிருக்கும் நடராசர் சிலையும் அச்சிலைக்கு பூசை செய்யும் மதுரனும் அவள் இதயத்தில் வட்டமிட்டனர். நேற்று இல்லாத சலனம், இன்று விழித்தெழும் போது இல்லாத சலனம் இப்போது எங்கிருந்து வந்தது? சிறிது நேரம் முன்பு வரை ஆவல் மட்டுமே இதயத்தில் இருந்தது. இப்போது சலனமும் சேர்ந்து விட்டது. இளவரசர் அருள்மொழி வரப்போகின்றார். அவர் எப்படி இருப்பாரோ, எவ்விதம் பழகுவாரோ என்ற ஆவலும் துடிப்பும் மட்டும் இருந்தன. இப்போது மதுரனின் தோற்றம், மதுரனின் பேச்சு, மதுரனின் இனிய குரல் அவளால் உணர முடியா புது சலனத்தை ஏற்படுத்திவிட்டன. அவள் அரண்மனையில் தங்கவில்லை. அவள் அமைதியாக சிந்திக்க அங்குள்ள தோழிகளும் பணிப்பெண்களும் ஏன் அவளுடைய சகோதரியும் கூட விடவில்லை. நேரே தன் சிறிய தந்தை பழுவேட்டரையர் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள். வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. அவள் உடலை ஏதோ தகிப்பது போல் இருந்தது. அரண்மனையை விட்டு நந்தவனத்திற்குள் நுழைந்தாள். கலகலவென்று கிளிகள் கூச்சலிட்டு பறந்தோடின. கூ கூ என்று எங்கிருந்தோ குயில் மெல்ல மெல்ல குரல் கொடுத்தது. இந்த 21 அத்தியாயம் குதிரையில் பறந்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்கலாம். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.